Jesus spoke most of the time sitting down.
பல சமயங்களில் இயேசு உட்கார்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தார்.
Only sometimes he stood up.
சில சமயங்களில் நின்று கொண்டு பேசினார்.
When we stand up and speak, it is like a preacher preaching to people.
எழுந்து நின்று பேசும்பொழுது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாக இருந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை.
I like to sit down and speak because it is like talking to a family.
ஆனால் உட்கார்ந்து கொண்டு பேசும்பொழுது நான் ஒரு குடும்பத்தாரோடு கூட உறவாடுவது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கிற அப்படினால உட்கார்ந்து பேச விரும்புகிறேன்.
The church is a family.
சபை என்பது ஒரு குடும்பம்.
And our earthly family is a picture of the church family.
சபையின் குடும்பம் என்கிற நிலையை சித்தரிக்கக்கூடியது நம்முடைய பூமிக்குரிய குடும்பம்.
So it's very important that we have God's order in our earthly family before we can build the church.
சபை என்கிற குடும்பத்தை கட்டுவதற்கு முன்பதாக நம்முடைய பூமிக்குரிய குடும்பம் என்பதை கட்டுவதற்கு நாம் தேவனுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாயிருக்கிறது.
In the Old Testament, there was not much emphasis on family.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்பத்திற்கு என்று அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
It was only the preacher who stood up there in front.
அங்கே முன்னால் பிரசங்கியார் மட்டும் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்.
What type of relationship he had with his wife was not important.
அவருக்கு அவருடைய மனைவியோடு கூட எவ்விதமான உறவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல.
Moses was one of the greatest men in the Old Testament.
மோசே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்களில் ஒருவர்.
But the last picture we have of him and his wife is in Exodus 4 where they are fighting with each other.
அவர் குடும்பத்தை குறித்து கடைசியாக சொல்லப்பட்ட மோசேயின் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட இடம் யாத்திரம் 4 அங்கே ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள்.
But that didn't make a difference.
ஆனால் அது ஊழியத்திலே அவருக்கு அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை.
In the Old Testament it didn't matter how your family life was.
குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது ஒரு காரியம் அல்ல.
David had so many 7 or 8 wives.
தாவீதுக்கு 7-8 மனைவிமார்கள் இருந்தார்கள்.
And he had children through each of those wives.
அந்த ஒவ்வொரு மனைவியின் மூலமாகவும் பிள்ளை பெற்றார்.
Now, but he was a man after God's own heart.
ஆனாலும் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற பெயரை வாங்கினவர்.
All these things show that in the Old Testament family life was not all that important.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்பதை தான் இது நமக்கு உணர்த்துகிறது.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டு காலத்திலே
the church is built on the family.
சபை என்பது குடும்பத்தின் மீதுதான் கட்டப்படுகிறது.
And the beneath the family the family is built on our own personal life.
குடும்ப வாழ்க்கை என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அடி அஸ்திபாரத்தை கொண்டு கட்டப்படுகிறது.
And underneath that is God.
அதற்கு கீழே தேவன் இருக்கிறார்.
So the church is like a 3-story building.
சபையை நாம் 3-மாடி கட்டடத்திற்கு ஒப்பிடலாம்.
The foundation is God's love for us.
அந்த அஸ்திபாரம் என்பது தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு.
And the first floor is our own walk with God.
முதல் தளம் என்பது நாம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய நடக்கை.
And then the next floor is our family life.
அடுத்த தளம் அடுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை.
And on top of that is the church.
அதற்கு மேல்தான் சபை.
So even if you are not a preacher,
ஆகவே நீங்கள் ஒரு பிரசங்கியாராய் இல்லாமல் இருந்தாலும் கூட,
if you build a good home, you are helping to build the church.
நல்ல ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டுகிறவராய் இருந்தால் சபையை கட்டுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறவர்கள்.
So don't think that only those who stand up in front are building the church.
முன்னே எழுந்து நின்று பேசுகிறவர்கள் மட்டும்தான் சபையை கட்டுகிறார்கள் என்றதான எண்ணங்களை நீங்கள் கொள்ள வேண்டாம்.
The church is made up of many homes.
சபை என்பது அநேக குடும்பங்கள் என்கிற அலகுகளினாலே உண்டாக்கப்பட்டது.
And if you build a good home and bring up your children in godly ways, you can build the church.
நீங்கள் நல்ல குடும்பத்தை கட்டி தேவ பக்தியுள்ள வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் சபையை கட்டுவதற்கு சரியான நபர்.
So in the home, of course we must put the Lord first.
குடும்பத்திலேயே தேவனை முதலாவது வைக்க வேண்டும்.
And that we speak about many times in the church.
அநேக சமயங்களிலே சபையில் அதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம்.
But other than that, there are 2 relationships we have in the home.
இதை தவிர குடும்பத்திலே 2 உறவுகள் இருக்கிறது.
One is our fellowship as husband and wife.
ஒன்று கணவன் மனைவிக்குள்ளதான உறவு.
The devil tries to come there between us.
அங்கே நமக்குள்ளாக பிசாசு வரும்படியாய் முயற்சிக்கிறான்.
The second is between parents and children. There also the devil tries to come between.
இரண்டாவது உறவு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, அதனுடைய கூட பிசாசு நுழைவதற்கு முயற்சிக்கிறான்.
Wherever there is a unity, the devil tries to come in between.
இங்கெல்லாம் ஒரு ஐக்கியம் ஒருமனம் இருக்கிறதோ அங்கே ஊடாக பிசாசு வருவதற்கு
முயற்சிக்கிறான். If you seek to be one with the Lord, the devil tries to come between you and the Lord.
தேவனோடு கூட ஒன்றாக இருக்க முடியாது நீங்கள் விரும்பினால் அங்கே பிசாசு குறுக்கிடுவான்.
When you try to be one with your wife, the devil tries to come there.
மனைவியோடு ஒருமனப்பட்டு இருக்க முயற்சி செய்தால் அங்கே சாத்தான் வந்து குறுக்கிடுவான்.
When you try to bring up your children in a godly way, the devil comes there.
பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்க முயற்சிக்கும் பொழுது பிசாசு அங்கேயும் வந்து விடுகிறான்.
But I want to tell you one of the most important messages that we need to know for our home life.
நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
And for that I want you to turn to Genesis chapter 3.
நீங்கள் அதற்காக அதை அறியும்படியாக ஆதியாகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
See, all of us who are married will admit that we have failed a lot in our married life.
திருமணமான நாம் எல்லாருமே திருமண வாழ்க்கையிலே நாம் தவறி இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வோம்.
I am the first one to admit that.
அதை ஒத்துக்கொள்வதற்கு நான் தான் முதல் நபராய் கை தூக்குகிறேன்.
Because when we get married, we don't know how to get victory.
திருமணமான பொழுது அதிலே ஜெய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று அறியாமல் இருந்தோம்.
We do so many wrong things, we speak so many harsh words.
நாம் தவறான காரியங்களை செய்கிறோம், கடினமான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம்.
And it takes time for us to come to a life of peace and victory.
சமாதானமான வாழ்க்கை வெற்றி வாழ்க்கைக்கு வருவதற்கு காலம் எடுக்கிறது.
I remember the other day one brother maybe about 30 years old.
ஒரு நாளிலே 30 வயது நிரம்பிய ஒரு சகோதரர்
few days ago
ஒரு சில நாட்கள் முன்பாக
he said, "Brother Zach, when I look at your godly life, I'm so discouraged when I look at my life."
சோ ஜாக் அவர்களே உங்களுடைய தேவபக்தியுள்ள வாழ்க்கையை குடும்பத்தை பார்க்கும் பொழுது நான் அப்படி வாழவில்லை என்று நான் அதிரியப்படுகிறேன், சோர்வடைந்து விடுகிறேன்.
I said, "I'll tell you something to encourage you."
உங்களை உற்சாகப்படுத்த முடியாது உங்களை சொல்கிறேன் என்று சொன்னேன்.
You are 30 years old and I'm 70 years old.
உங்களுக்கு முதலாவது 30 வயதாக இருக்கிறது, எனக்கு 70 வயதாக இருக்கிறது.
So if you come to my level in the next 40 years, that is enough.
நீங்கள் அடுத்த 40 ஆண்டு காலங்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு வந்தால் அதுவே போதுமானது என்று சொன்னேன்.
Don't think you can come there in one day.
ஒரு நாளில் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து விட முடியும் என்று எண்ண வேண்டாம்.
It takes time.
அதற்கு காலம் எடுக்கும்.
So you shouldn't get discouraged.
ஆகவே நாம் சோர்ந்து போக கூடாது.
Everybody who has climbed this mountain of a godly family life has climbed slowly.
தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்று அந்த மலை உச்சிக்கு ஏறினவர்கள் எல்லாரும் மெதுவாக தான் ஏறி இருக்கிறார்கள்.
And I still cannot say I have reached the top.
நான் அந்த மலை உச்சி அடைந்து விட்டேன் என்று நான் சொல்ல முடியாது.
You know, you reach the top when you can say I love my wife like Christ loved the church.
மலை உச்சி அடைந்தவர்கள் எப்படி சொல்ல வேண்டும், நான் கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்கிறேன்.
I have not reached there.
நான் அங்கே அடையவில்லை.
I'm climbing.
நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன்.
I want to go some more.
நான் இன்னுமாய் போக வேண்டியிருக்கிறது.
Or where a wife can say I submit to my husband just like the church submits to Christ.
சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல நான் என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிகிறேன் என்று மனைவி சொல்லுவதுதான் அந்த மலையின் உச்சி.
No wife can say they have reached there.
எந்த ஒரு மனைவியும் அங்கே நான் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது.
We should be climbing.
ஆனால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
The same way with bringing up our children.
அதே விதமாக தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே.
We have not done it perfectly.
நாம் இன்னும் பூரணமாய் அதை செய்யவில்லை.
None of us have done it perfectly.
நம்மில் யாருமே அதை முழுமையாய் செய்யவில்லை.
We are climbing a mountain to really make our children wholehearted 100% disciples of Jesus Christ.
உண்மையாலுமே நம்முடைய பிள்ளைகளை 100% முழு இருதயமுடையவர்களாய் சிஷ்யர்களை மாற்றும்படிக்காய் நாம் பிரயாசப்பட்டு கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறோம்.
So in Genesis chapter 3,
ஆதியாகமம் 3 அதிகாரம்,
we read about the first married couple.
அங்கே முதல் திருமணமான தம்பதியரை குறித்து வாசிக்கிறோம்.
In chapter 2 God had conducted their wedding.
2 அதிகாரத்திலே தேவனே அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்.
And immediately after the wedding is over,
திருமணம் முடிந்த உடனே
they spent one full day in fellowship with God.
அவர்கள் ஒரு நாள் முழுவதுமே தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக ஒதுக்கி வைத்தார்கள்.
That was the Sabbath day, the seventh day of the week.
அந்த வாரத்தில் 7th நாள், ஓய்வு நாள்.
And the next day they went into the garden.
அடுத்த நாளிலே அவர்கள் தோட்டத்துக்குள்ளாய் சென்றார்கள்.
And we read immediately the devil came.
உடனடியாக அங்கே பிசாசு வந்தான் என்று வாசிக்கிறோம்.
And the devil's aim was to separate them from God.
தேவனிடத்திலிருந்து இவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்பதே பிசாசினுடைய நோக்கமாக இருந்தது.
And to separate them from each other.
ஒருவரை ஒருவரை விட்டு பிரிக்க வேண்டும் என இருந்தது.
And in chapter 4 to destroy their children also.
நான்காம் அதிகாரத்திலே அவருடைய பிள்ளைகளையும் கெடுக்க முடியாது சாத்தான் விரும்பினான்.
So you see the devil's method.
சாத்தானுடைய வழிமுறையை பார்த்தீர்களா?
First of all, make you disobey God.
முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக செய்வது.
That means he made Eve disobey God.
ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாள்.
Then the connection with God is gone.
தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது.
And then Adam and Eve, their fellowship is broken.
இப்பொழுது ஆதாம் ஏவாள் இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஐக்கியம் முறிவுபடுகிறது.
See, till then we read that chapter 2 verse 25 they did not need wear clothes, they were not ashamed to be.
இரண்டாம் அதிகாரம் 25 ஆம் வசனத்தில் அவர்கள் ஆடை அணியவில்லை ஆனாலும் நிர்வாணிகள் என்று உணரவில்லை என்று வாசிக்கிறோம்.
But as soon as they sinned,
அவர்கள் பாவம் செய்த மாத்திரத்தில்,
we read in chapter 3 verse 7
மூன்றாம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
they sewed fig leaves together and covered themselves.
அவர்கள் தங்களுக்கு அத்தியலைகளினாலே அரைக்கச்சுகளை உண்டு பண்ணி தங்களை மூடிக்கொண்டார்கள்.
Why were they covering themselves?
ஏன் அவர்கள் தங்களை தாங்களே மூடிக்கொள்கிறார்கள்?
There was no other human beings in the garden.
அந்த ஏதேன் தோட்டத்தில் வேறு மனுஷர்களே இல்லையே.
They were not covering themselves from the animals.
விலங்குகளிடத்திலிருந்து தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள் தேவையில்லையே.
Why were they covering themselves with fig leaves?
ஏன் தங்களை அத்தியிலையை கொண்டு மூடிக்கொள்கிறார்கள்?
They were covering themselves from each other.
தங்களை ஒருவரையொருவர் பார்ப்பதிலிருந்து தங்களை மூடிக்கொள்கிறார்கள், மறைத்துக் கொள்கிறார்கள்.
Before that it was not like that.
அதற்கு முன்பு அப்படி அல்ல.
The husband and wife chapter 2:25 were completely open with each other.
இரண்டாம் அதிகாரம் 25 ஆம் வசனத்திலே கணவனும் மனைவியுமாக முற்றிலுமாய் அவர்கள் வெளியரங்கமாய் இருந்தார்கள்.
As soon as they sinned,
பாவம் செய்த உடனே
they try to hide from each other.
அவர்கள் தங்களை ஒருவரையொருவர் மறைத்துக் கொள்ள விரும்பினார்கள்.
See, we wear clothes to protect ourselves when other people are around.
நாம் மற்ற நம்மை சுற்றி உள்ள மக்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியாத ஆடைகளை அணிகிறோம்.
But when a husband and wife have to hide from each other,
ஆனால் கணவன் மனைவி தங்களை ஒருவரில் ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்பினால்,
That's how it was in Eden. There was no other human being in that.
அப்படிதான் ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டது. வேறு எந்த மனுஷர்களுமே கிடையாது, மனித வர்க்கமே அப்பொழுது இல்லை.
There were only two human beings, Adam and Eve.
ஆதாம் ஏவாள் என்ற இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் அங்கே இருந்தார்கள்.
There was no need for them to wear any leaves or clothes or anything.
அங்கே இலைகளையோ அல்லது ஆடைகளையோ அணிவதற்கு தேவையே இல்லாதிருந்தது.
But this putting the leaves shows that something has come between us now.
அந்த அத்தியிலைகளை அவர்கள் உடுத்தி கொண்டது இருவருக்கும் இடையே ஏதோ ஒன்று வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது.
That now we cannot be open with each other.
இப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் நாம் திறந்து வெளியரங்கமாக இருக்க முடியாது.
Something we have to hide from each other.
ஏதோ ஒன்றை ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
And that is what happens.
இதுதான் நடக்கிறது.
When our relationship with God is broken,
நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறிவடையும் பொழுது,
our relationship as husband and wife is also broken.
கணவன் மனைவிக்குள்ளாக உறவும் முறிவுபடுகிறது.
And then we have to hide from each other.
அப்பொழுது நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்புகிறோம்.
Then the third stage,
மூன்றாவது படி,
first our relationship with God is broken.
முதலாவது நமக்கும் தேவனுக்குள்ள உறவு முறிவடைகிறது.
Relationship as husband and wife is broken.
கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு முறிகிறது.
In chapter 4 you read about how one son murdered the other son.
நான்காவது அதிகாரத்தில் எப்படி ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம்.
And the murderer's son had to run away and God cursed him.
இந்த கொலை செய்த அந்த மகன் அவன் தேவன் அவனை சபித்தார், அவன் ஓடிவிட்டான்.
What a terrible thing.
எவ்வளவு பரிதாபமான காரியம், கொடூரமான காரியம்.
One son is murdered.
ஒரு மகன் கொல்லப்பட்டான்.
And the other son is cursed by God, which is worse than being murdered.
கொலை செய்யப்படுவதை காட்டிலும் மோசமான காரியம், கர்த்தரால் சபிக்கப்பட்டு போய்விட்டான்.
So how the devil succeeded in destroying all three levels.
எப்படி இந்த மூன்று நிலைகளிலுமே பிசாசு அவன் இந்த மக்களை கெடுத்து அதிலே வெற்றி பெற்று விட்டான்.
Relationship with God,
தேவனோடு உள்ள உறவு,
ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர்,
ஒருவருக்கொரு உள்ள உறவு,
ரிலேஷன்ஷிப் வித் சில்ட்ரன்,
பிள்ளைகளோடு கூட உள்ள உறவு.
So these are the areas where we have to be very careful.
இந்த பகுதிகளில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
First in our relationship with God.
முதலாவது நமக்கும் தேவனுக்குள்ள உறவு.
If your relationship with God is restored, then it will go well with your family life.
உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மீண்டும் மலர்ந்து விட்டால் உங்களுடைய குடும்ப உறவும் சரியாகி விடும்.
In the world they don't understand that.
உலகத்தார் இதை விளங்கிக்கொள்ள முடியாது.
The main reason why there are problems in the family life is because the relationship with God இஸ் நாட் கரெக்ட்.
தேவனோடு கூட உள்ள ஒரு சரியாக இல்லாததுதான் அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது.
So remember that to solve every problem in your life, first your relationship with God must be restored.
உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்துவதிலே.
We must not seek God only when we are in trouble.
நாம் பிரச்சனை இருக்கும் பொழுது மட்டுமே தேவனை தேடக்கூடாது.
We must always have a good relationship with our heavenly father.
எப்பொழுதே நம்முடைய பரம தகப்பனோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும்.
But this is what I want to show you here is this.
நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டியது இதுதான்.
That when both Adam and Eve sinned.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது
and God came there to look for them.
தேவன் அவனை தேடி வந்தார்.
See it says when they sinned.
அவர் பாவம் செய்யும் பொழுது
actually Adam should have gone running to God and say Lord where are you?
சொல்லப்போனால் ஆதாம் தான் ஓடி தேவனை தேடி ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்க வேண்டும்.
The devil has messed up my life.
நான் பாவம் செய்து விட்டேன், பிசாசுடைய வாழ்க்கையை குழப்பி விட்டான் ஆண்டவரே.
He's messed up my family life.
என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விட்டான் ஆண்டவரே.
Where are you Lord?
ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்?
But Adam doesn't do that.
ஆனால் ஆதாம் அதை செய்யவில்லை.
He goes and hides behind a tree.
அவன் போய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறான்.
The Lord comes and says Adam where are you?
ஆதாமை தேடி தேவன் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார்.
9th
வசனம்.
So that is a very encouraging thing there.
ஆகவே இங்கே நமக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது.
That even if you have made some big mistakes in your family life.
உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறை செய்து விட்டாலும் கூட.
Maybe you have messed up your family life.
உங்கள் குடும்ப வாழ்க்கையை குழப்பி விட்டாலும் கூட.
God is still coming to your house.
ஆண்டவர் இன்னுமா உங்களுடைய குடும்பத்திற்கு வருகிறார்.
And says,
சொல்லுகிறார்,
Where are you?
எங்கே இருக்கிறாய்?
I want you to come back to me.
நீ என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
So don't get discouraged if you have done some wrong things in your home.
ஆகவே உங்கள் குடும்பத்திலே தவறான காரியத்தை செய்து விட்டீர்கள் என்பதற்காக அதிரியப்பட்டு சோர்வடைய விட வேண்டாம்.
Whatever mistake you have made.
நீங்கள் செய்த தவறு எதுவாக இருந்தாலும் சரி.
It doesn't matter what it is.
அது என்ன தவறா இருந்தாலும் பரவாயில்லை.
God comes to you and says where are you? I want you to come back.
தேவன் உன்னை தேடி வந்து மகனே நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார்.
And don't run away from God and try to hide like Adam.
ஆதாமை போல தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம்.
The Lord is inviting you.
தேவன் உங்களை மீண்டும் அழைக்கிறார்.
And when Adam finally said that yeah I ate the tree.
ஆதாம் கடைசியாக இந்த மரத்தின் கனியை புசித்தேன் என்று சொன்ன பொழுது
he first blamed his wife.
முதலாவது தன்னை மனைவியை குறை கூறினார்.
Blamed God.
தேவனை குறை கூறினார்.
And then said I took it.
அதற்கு பிறகு நான் சாப்பிட்டேன் என்று சொல்கிறார்.
See here in Genesis 3
ஆதியா 3 அதிகாரத்திலே பாருங்கள். 12th வசனம்.
The woman you gave me she gave this fruit.
என்னுடனே கூட இருக்கும்படிக்கு நீர் தந்த தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அந்த கனி எனக்கு கொடுத்தாள்.
God is asking Adam, did you eat the tree?
இந்த மரத்தின் கனியை புசித்தாயா என்று ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்.
And he is now pointing his finger at God.
இப்பொழுது ஆதாம் தேவனையே நோக்கி விரலை நீட்டுகிறான்.
You,
நீர்,
you gave me this woman.
தேவரே நீர் தந்த இந்த ஸ்திரீ.
So you are to blame.
நீர் தான் அந்த பழி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
What do you do when your children blame you for something as parents?
Petrore pilligal ungalai paarthu neengal seidha thappu dhaan endru solli kai kaattum bodhu enna seigireergal?
It's quite serious, no?
Serious ana kaaryam alava?
Your children point to you and said daddy you are the one at fault.
Appa neenga dhaan thappu endru solli ungalai brain nittum bodhu
your fault.
Amma idhu unga thappu dhaan.
We'll get very angry.
Ungalku kobam vandu vidum alava?
You make a mistake and you blame me.
Hey, நீ தப்பு செஞ்சிட்டு என்னை குறை சொல்லுகிறாயா?
But God didn't do that.
ஆனா தேவன் அப்படி சொல்லவில்லை.
And Adam said, "The woman you gave me."
நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ என்று ஆதாம் தேவனையே பார்த்து குறை சொன்னது.
That is the cause of the problem.
இவள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்.
What should God have said?
தேவன் என்ன சொல்லியிருந்திருக்க வேண்டும்?
What would you say as a father if your child spoke to you like that?
உன்னுடைய மகன் உன்னை பார்த்து சொல்லும் பொழுது நீ என்ன செய்திருப்பாய்?
When it is his fault.
அது அவனுடைய தவறாக இருக்கும் பொழுது.
And he blames you.
உங்களுடைய பிள்ளையை தவறு செய்திருக்கும் பொழுது அந்த தவறுக்கு நீதான் காரணம் என்று உங்களை குறை சொல்லும் பொழுது
God should have got angry with him.
தேவன் அவனோடு கூட கோபப்பட்டிருந்திருக்க வேண்டும்.
How dare you blame me for what you did some stupid thing I told you not to do it.
நீ செய்ய கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ புத்தியினமாய் செய்து விட்டு இப்பொழுது என்னையே குறை சொல்கிறாயே உனக்கு எவ்வளவு துணிச்சல்.
But he never said anything.
தேவன் ஒன்றும் சொல்லவில்லை.
Have you noticed that?
அதை கவனித்தீர்களா?
God does not behave like we behave towards our children.
நாம் நம்முடைய பிள்ளைகளை நடந்து கொள்வது போல தேவன் நடந்து கொள்வதில்லை.
They blame him.
அவரை குறை சொன்னார்கள்.
And he does not even reply.
அதற்கு மாறுத்தரம் கூட சொல்லவில்லை.
This is all right, Adam.
சரி ஆதாமே.
Let me talk to your wife.
மனைவியிடத்தில் போய்.
He asked the woman, verse 13, what have you done?
அந்த ஸ்திரியை பார்த்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார்.
And she also blames the serpent.
அவளும் அந்த சர்ப்பத்தை பார்த்து பழி போடுகிறாள்.
Even though she doesn't say it like that,
அதே போல சொல்லாவிட்டாலும்
this is the meaning.
இதுதான் அதனுடைய அர்த்தம்.
The serpent you created, that's the one who's causing this.
நீர் சிருஷ்டித்த அந்த சர்ப்பம் அது என்னை வஞ்சித்தது.
If you had not created the serpent, there would be no problem.
நீர் அந்த சர்ப்பத்தை உண்டாக்கி இருந்திருக்காவிட்டால் பிரச்சனை இருந்திருக்காது.
Still God doesn't say anything.
ஆனாலும் தேவன் ஒன்றுமே சொல்லவில்லை.
How good God is.
எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள்.
Think if your child comes blaming the father, blaming the mother, and you are patient with them.
உடைய மகன் மகள் வந்து அப்பாவை நீங்க தான் தப்பு, நீங்க செஞ்ச தப்புதான்மா என்று சொல்லி உங்களை கை காட்டும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
There I see the tremendous loving heart of God towards man.
அந்த இடத்திலே மனிதன் மீது தேவன் கொண்டிருந்ததான அந்த அன்பின் இதயத்தை நான் பார்க்க முடிகிறது.
And then God says,
பிறகு தேவன் சொல்கிறார்,
see to Adam and Eve,
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்,
you got to read the Bible slowly.
நீங்கள் வேதத்தை மெதுவாக வாசிக்கணும்.
And you will see some wonderful things.
அருமையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள்.
First of all,
முதலாவதாக,
Adam,
ஆதாமே,
where are you?
எங்கே இருக்கிறாய்?
Who told you you are naked? Have you eaten from the
நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்?
To the woman,
ஸ்திரியை பார்த்து,
what have you done?
நீ என்ன செய்தாய்?
See how loving he is.
எவ்வளவு அன்பாய் கேட்கிறார் பாருங்க.
Did you eat the tree, Adam?
ஆதாமே, மரத்தின் கனி நீ புசித்தாயா?
Woman, what have you done?
நீ என்ன செய்தாய்?
The woman blames the serpent.
அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை குறை சொல்கிறாள்.
But God doesn't ask the serpent, what did you do?
ஆனால் சர்ப்பத்தை பார்த்து நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கவே இல்லை.
He asked Adam.
ஆதாமை கேட்டார்.
He asked Eve.
ஏவாளை கேட்டார்.
But he doesn't ask the serpent.
சர்ப்பத்தை கேட்கவே இல்லை.
No talking with the serpent.
சர்ப்பத்தோடு கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை.
He just tells the serpent, you are cursed.
சர்ப்பத்தை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார்.
I learned something from that.
இதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
That the Lord rebukes the devil.
தேவன் பிசாசை கடிந்து கொள்கிறார்.
He doesn't rebuke us first.
முதலாவதாக நம்மை அவர் கடிந்து கொள்வதில்லை.
He rebukes the serpent.
சர்ப்பத்தை கடிந்து கொள்கிறார்.
He didn't rebuke Adam.
ஆதாமை கடிந்து கொள்ளவில்லை.
He didn't rebuke Eve.
ஏவாளை கடிந்து கொள்ளவில்லை.
That comes much later.
அதெல்லாம் பின்புதான் வருகிறது.
First the devil.
முதலாவது பிசாசை.
That really encourages me.
அது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது.
He teaches me one very important truth which all of you must understand.
நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக ஒரு முக்கியமான சத்தியத்தை இது கற்றுக் கொடுக்கிறது.
God is on my side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் என் பக்கமாய் நிற்கிறார்.
Even when we have failed in our family life, God is on our side against the devil.
நாம் குடும்ப வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் பிசாசுக்கு விரோதமாக தேவன் நம் பக்கமாய் இருக்கிறார்.
Even with our children.
நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலும் கூட.
Supposing for example,
உதாரணமாக,
your children have gone astray.
உங்கள் பிள்ளைகள் வழிவிலகி போய் விட்டார்கள்.
I don't think anybody's child here is a murderer.
இங்க இருக்கக்கூடிய யாருடைய பிள்ளையாவது கொலைகாரனாய் மாறி விட்டான் என்று நான் எண்ணுவதில்லை.
But Adam's child became a murderer.
ஆனால் ஆதாமுடைய மகன் கொலைகாரனாய் மாறி விட்டான்.
And he killed his own brother.
அவன் தன்னுடைய சொந்த தம்பியையே கொலை செய்து விட்டான்.
Can you imagine what a messed up family that is?
அந்த குடும்பம் எவ்வளவு குழப்பமடைந்த குடும்பமாக இருந்திருக்கும் என்று பார்த்தீங்களா?
Husband and wife are also fighting with each other.
புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
And God encourages them.
தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்.
And they got a son and the son is a murderer.
மகன் இருக்கான், மகன் கொலைகாரன்.
He kills the other brother.
இன்னொரு தம்பியை கொலை செய்கிறான்.
And God comes to tell Cain.
காயினை பார்த்து தேவன் சொல்கிறார்.
In chapter 4,
4th அதிகாரம்,
verse 11,
11th வசனம்,
you are cursed.
நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
From now on,
இப்பொழுதிலிருந்து,
verse 12, when you cultivate the ground, you'll get no fruit.
நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது.
And you will have no fellowship with anybody.
நீ யாரோட கூட உனக்கு ஐக்கியமே இருக்காது.
All your life you'll wander, you'll be a lonely man.
நீ வாழ்க்கையை முழுதுமாக நிலையற்று அலைந்து கொண்டே இருக்கிற தனி மனிதனாக இருப்பாய்.
This murderer who had no heart for his younger brother.
தன்னுடைய தம்பி, இளைய தம்பியை பார்த்து அவனுக்கு ஒரு இதயம் இல்லாத ஒரு கொலைகாரன்.
This is, oh God, please have mercy on me. This is too much punishment for me.
ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது.
And now you have driven me from the earth and cursed me.
இப்பொழுது என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், என்னை சபித்து விட்டீர்.
Anybody finds me they will kill me.
என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே.
What should, verse chapter 4 verse 14.
4th அதிகாரம் 14th வசனம்.
What should God have told Cain?
தேவன் காயினை பார்த்து என்ன சொல்லியிருந்திருக்க வேண்டும்?
You are afraid somebody will kill you.
யாராவது உன்னை கொன்று விடுவார் என்று உனக்கு பயமாப்படுகிறாய்.
You had no heart to kill your brother Abel.
ஆபேல் உன் சகோதரனை அவனை கொல்லுவதற்கு உனக்கு துணிச்சல் வந்து விட்டதே.
Now you are trembling somebody will kill you.
இப்போ யாரோ உன்னை கொன்று விடுவார்னு சொல்லி பயப்படுகிறாயே.
You deserve to be killed.
நீ கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன்.
You deserve to be cursed.
நீ சபிக்கப்படுவதற்கு தகுதியானவன்.
God doesn't speak like that.
தேவன் அப்படி பேசவில்லை.
We are foolish people. We speak like that.
நாம் புத்தியினர்கள், நாம் அப்படி பேசுகிறோம்.
Notice how God is even to a murderer. See how he speaks.
ஒரு கொலைகாரனிடத்திலே கூட தேவன் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள்.
When Cain says, "Oh God, have mercy on me. This is too much punishment for me."
ஆண்டவரே, எனக்கு இந்த தண்டனை சகிக்க முடியாது, பெரிதா இருக்கிறது, என் மேல் இரக்கமாயிரும் என்று காயின் கேட்டபோது,
God says in verse 15.
15th வசனத்திலே தேவன் சொல்கிறார்.
Okay, Cain.
காயினே,
even though you are a murderer,
நீ கொலைகாரனா இருந்தாலும்,
I will have mercy on you.
நான் உன் மீது இரக்கமா இருப்பேன்.
I won't allow anybody to kill you.
யாரும் உன்னை கொலை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன்.
And if anybody kills you,
யாராவது உன்னை கொன்று போட்டால்,
I will judge him 7 times, verse 15.
15th வசனத்தில் 7 மடங்கு அவனை நியாயம் தீர்ப்பேன்.
I say, Lord,
ஆண்டவரே,
you are even trying to protect a murderer.
கொலைகாரனை போய் நீர் பாதுகாக்கிறீரா?
You have so much compassion on a murderer when he asks for mercy.
ஒரு கொலைகாரன் உம்மிடத்தில் வந்து இரக்கம் கேட்கும்போது அந்த அளவுக்கு ஆண்டவரே உமக்கு மனதுருக்கம் இருக்கிறதா?
You know, I see something wonderful in Genesis chapter 3 and chapter 4.
ஆதியாகமம் 3-4 அதிகாரங்களில் அற்புதமான காரியங்களை நான் பார்க்கிறேன்.
That God is on our side against the devil.
தேவன் எப்பொழுதே பிசாசுக்கு விரோதமாக நம் பக்கமாய் இருக்கிறார்.
That is the most important truth you must know as a family person.
ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு நபராக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் இதுதான்.
God is on your side against the devil.
சாத்தானுக்கு விரோதமாக தேவன் உங்கள் பக்கமாய் நிற்கிறார்.
Has the devil come between you as husband and wife?
கணவன் மனைவியாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடையிலே பிசாசு வந்து விட்டானா?
Has he brought a distance between two of you here?
இங்கே இருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டானா?
Here is the good news.
நல்ல செய்தி இதோ இருக்கிறது.
God is on your side.
தேவன் உன் பக்கமாய் இருக்கிறார்.
He won't curse you.
உன்னை சபிக்க மாட்டார்.
He curses the devil.
அவர் பிசாசை சபிப்பார்.
He's on your side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக உன் பக்கமாய் அவர் இருக்கிறார்.
Even though you make a mistake,
நீ தவறு செய்திருந்தாலும் கூட,
even though you may blame him and say, Lord, you gave me this wife, you gave me this husband,
ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி தான் இந்த காரணம், நீர் கொடுத்த புருஷன் தான் இதற்கு காரணம் என்று தேவனை குறை சொன்னாலும் கூட,
he will not say, why are you talking like that?
ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்க மாட்டார்.
And even if your first son not only has backslidden but become a murderer,
உன்னுடைய முதல் மகன் அவன் கொலைகாரனாய் மாறிவிட்டான், பின்வாங்கி போய்விட்டான், அப்படி இருந்தும் கூட,
God will have mercy on your children also.
தேவன் உங்கள் பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிருப்பார்.
It's wonderful to see that God cares for our children.
தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் கரிசனைப்படுகிறார் என்பதை அறிவது ஆச்சரியமாக இருக்கிறது.
Even when they have gone astray.
அவர்கள் வழி விலகி போனாலும் கூட.
So everybody sitting here.
அவங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும்
can get tremendous hope from Genesis 3 and Genesis 4.
ஆதியாகமம் 3, ஆதியாகமம் 4 அதிகாரங்களிலிருந்து அதிகமான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும்.
What is that?
அது என்ன?
God is on your side.
தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார்.
God is on the side of your children.
உன் பிள்ளைகள் சார்பாக தேவன் இருக்கிறார்.
Against the devil.
பிசாசுக்கு விரோதமாக.
He is never going to take the side of the devil against you.
ஒரு காலம் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் பக்கம் அவர் போக மாட்டார்.
Or the side of the devil against your children.
அல்லது சாத்தான் பக்கமாய் போய் உங்கள் பிள்ளைகளை எதிர்க்க மாட்டார்.
Your elder brother may criticize you.
உங்கள் மூப்பர் வேண்டுமானால் உங்களை குறை சொல்லலாம்.
Other believers may criticize you for the way you brought up your children.
உங்கள் பிள்ளைகளை வளர்த்த விதத்தை குறித்து மற்ற விசுவாசிகள் உங்களை குறை கூறலாம்.
But remember that God will not do that.
தேவன் அதை செய்ய மாட்டார்.
God is not one who criticizes people.
தேவன் ஜனங்களை குறை சொல்லுகிறவர் அல்ல.
He helps people.
அவர் ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்.
So he comes to help us.
ஆகவே அவர் நமக்கு உதவி செய்ய வருகிறவர்.
So therefore all of us have hope.
ஆகவே நாம் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு.
So we need never be discouraged.
ஆகவே ஒரு காலம் நாம் சோர்வடைய தேவையில்லை.
We can believe that God will help us in bringing up our children.
நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம்.
The most important thing for bringing up your children is your relationship with each other.
பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் உங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய உறவு.
So I will just tell you one thing.
ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
About husband wife relationship.
கணவன் மனைவி உறவிலே.
And that is this.
இதுதானது.
Please remember it.
தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Husbands and wives.
கணவன்மார்களும் மனைவிமார்களும்.
Be quick to acknowledge your error and to ask forgiveness from each other.
உங்களுடைய தவறை உடனடியாக ஒத்துக்கொள்வதற்கும் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கும் தீவிரமாக இருங்கள்.
We all make mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்.
However old you may be, however godly you may be,
நீங்கள் எவ்வளவு தேவபக்தியுள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும்,
we'll make mistakes in something we say,
நாம் சொல்லுகிறதிலே தவறு செய்து விடுவோம்,
or something we do,
நாம் செய்கிறதிலே தவறு செய்து விடுவோம்.
Be quick to acknowledge your mistake.
உங்களுடைய தவறை ஒத்துக்கொள்வதற்கு தீவிரமாயிருங்கள்.
Adam should have gone running to God and said, "Oh God, where are you? I'm sorry, I made a mistake."
ஆதாம் தான் ஓடி போய் தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் நான் தவறு செய்து விட்டேன் என்று ஓடி இருந்திருக்க வேண்டும்.
Don't wait in some corner of your house like Adam waiting for God to come and ask you, "What did you do?"
நீ என்ன செய்தாய் என்ற தேவனே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு அறையிலே ஆதாமை போல ஒரு மூலையிலே போய் ஒளிந்து கொள்ள வேண்டாம்.
Very simple rule.
எங்கே ஒரு எளிய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
Be quick to acknowledge your mistake.
தவறை ஒத்துக்கொள்வதற்கு சீக்கிரமாய் இருங்கள்.
And ask forgiveness.
மன்னிப்பை கேளுங்கள்.
Secondly,
இரண்டாவதாக,
when someone asks forgiveness,
யாராவது உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால்,
be quick to forgive.
மன்னிப்பதற்கும் தீவிரமாய் இருங்கள்.
Don't act like a big person and say, "Oh, okay."
சரி, பார்க்கலாம் என்று சொல்லி பெரிய ஆளை போல சொல்ல வேண்டாம்.
Be quick to forgive.
மன்னிப்பதற்கு சீக்கிரமாய்
மன்னித்துடுங்கள். And even if they don't ask forgiveness, forgive.
மன்னிப்பை அவர்கள் கேட்காவிட்டாலும் மன்னித்து விடுங்கள்.
See how Jesus forgave on the cross. They never asked him, "Oh Lord, please forgive us for crucifying you."
தேவனே, இந்த ஆண்டவரே, உங்களை சிலுவையில் அறைந்ததற்காக எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே மன்னிப்பா கேட்டார்கள்?
No.
இல்லை.
Without their asking,
அவர்கள் கேட்காமலேயே
he forgave them.
அவர்களை மன்னித்தார்.
That is how we must be.
இப்படி தான் நாம் இருக்க வேண்டும்.
That is in husband wife relationship.
அது கணவன் மனைவிக்குள்ள உறவிலே.
Then with our children,
நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே
also we must be very patient.
நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And forgive them when they do something wrong.
அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க வேண்டும்.
They are small.
அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள்.
We must be strict with them that they don't do all types of wrong things.
எல்லா விதமான தவறுகளையும் செய்யும் பொழுது கண்டும் காணாமல் அப்படி இருக்க கூடாது. கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
But we must be merciful to them because they got that bad nature from us.
அவர்களிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கெட்ட சுபாவத்தை நம்மிடத்திலிருந்து தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
We must be strict with them because they got a bad nature.
அவர்களுக்கு கெட்ட சுபாவம் இருக்கிறபடினாலே அவர்களிடத்தில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
But we must be merciful to them because they got that nature from us.
நம்மிடத்திலிருந்து தான் அந்த கெட்ட சுபாவத்தை பெற்றுக்கொண்டபடினாலே நாம் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும்.
So both the things must be there.
ஆகவே இரண்டுமே இருக்க வேண்டும்.
We must be strict and we must be merciful.
நாம் கண்டிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
And we must pray much for them.
அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
Husband and wife, we must pray for your children regularly.
கணவனும் மனைவியுமாக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஒழுங்காக ஜெபியுங்கள்.
Today we have started praying for our grandchildren also.
இன்றைக்கு நாங்கள் எங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம்.
Regularly.
நாம் ஒழுங்காக கிரமமாக ஜெபிக்கிறோம்.
Lord, we want them to grow up to be disciples of Jesus.
அவர்கள் வளர்ந்து இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்க வேண்டுமே.
Same prayer we prayed for our children for so many years.
அநேக ஆண்டுகளாக எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபித்த அதே ஜெபத்தை இப்பொழுது நாம் செய்கிறோம்.
Now we are praying for our grandchildren.
இப்பொழுது எங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
We must pray. Only God can change them.
தேவன் மட்டுமே அவர்களை மாற்ற முடியும். நாம் ஜெபிக்க தான் முடியும்.
If you don't pray, nothing will happen.
ஜெபிக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது.
So that's the thing I want to tell you in relation to your children.
உங்கள் பிள்ளைகளோடு கூட உள்ள உறவிலே இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல
விரும்புகிறேன். Pray for them.
அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள்.
Be patient with them.
அவர்களோடு கூட பொறுமையா இருங்கள்.
By God's grace,
தேவனுடைய கிருபையாலே
all our four children are following the Lord.
என்னுடைய நான்கு பிள்ளைகளுமே தேவனை பின்பற்றுகிறார்கள்.
They married God-fearing believers.
அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசிகளை திருமணம் செய்து கொண்டார்கள்.
And because of that they are trying to bring their children in God's way.
அதன் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே வளர்க்க பிரயாசப்படுகிறார்கள்.
But I was not at home most of the time.
நான் வீட்டிலே அநேக சமயங்கள் நான் வீட்டிலே இருந்ததில்லை.
I was traveling most of the time.
நான் பல சமயங்களிலே ஊழியத்தின் நிமித்தமாய் பிரயாணத்திலேயே நான் இருந்தேன்.
My wife was at home for 28 years.
28 ஆண்டுகளாக என்னுடைய மனைவி அவர்கள் வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள்.
Just looking after the children.
பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டே இருந்தார்கள்.
So she will tell you how to bring up the children.
பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று அவர்கள் இப்பொழுது சொல்வார்கள்.
There's no secret about bringing up children except that the Lord gives us grace.
பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே தேவன் தான் கிருபை தருகிறார் என்று சொல்வதை காட்டிலும் வேறு எந்த ஒரு ரகசியமும் இல்லை.
When my husband was talking about fellowship with our husbands,
கணவன்மாரோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறித்து என்னுடைய கணவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது,
I was thinking of one particular aspect.
ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
Most of us in India, we feel that we are inferior to our husbands.
இந்திய தேசத்திலே அநேக மனைவிமார்கள் நாம் எண்ணுகிறது என்னவென்றால், கணவன்மார்களை காட்டிலும் நாம் தரத்திலே குறைவானவர்கள் என்று எண்ணுகிறோம்.
We feel that spiritually we are not up to the mark.
ஆவிக்குரிய விதத்திலே இருக்க வேண்டியவர்களாய் நாம் இல்லை மனைவிமார்கள் என்று எண்ணுகிறோம்.
And we feel that we are so busy with the home matters.
குடும்ப காரியங்கள், குடும்ப பொறுப்புகளிலேயே நாம் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறோம்.
And our husbands know our failures and weaknesses.
நம்முடைய கணவன்மார்களுக்கு நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பயங்கள் எல்லாம் தெரியும்.
So we don't make any effort to have fellowship with our husband.
ஆகவே நம்முடைய கணவன்மாரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நாம் பல முயற்சிகளை எடுப்பதற்கு தவறி விடுகிறோம்.
So our home is we suffer in our home because of that reason.
இந்த காரணத்தினாலே நாம் குடும்பத்திலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
So I from my experience I can say looking back
பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது என்னோட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு கூற முடியும்,
is the devil who like he came to Eve is the devil who comes to blame us and criticize us and accuse us.
ஏவாள் இடத்திலே எப்படி சாத்தான் வந்தானோ அதே போல நம்மிடத்திலேயும் சாத்தான் வந்து நம்மை குறை சொல்ல, நம்மை நம்மிடத்திலே பல காரியங்களை சொல்லி அதிரியப்படுத்த முடியாம இருக்கிறான்.
But thank God in the church we can get words of encouragement.
ஆனால் உற்சாகத்தின் வார்த்தைகளை நாம் சபையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே சபை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Even if we have fallen we can ask God for forgiveness.
நாம் தவறி இருந்தாலும் கூட தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை கேட்க முடியும்.
And come back to relationship with God.
தேவனோடு கூட உள்ள உறவுக்கு நான் மீண்டும் திரும்பி வர முடிகிறது.
And have fellowship with our husband and pray together with our husband.
கணவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக திரும்ப முடிகிறது. கணவனோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடிகிறது.
That's very very important.
இது மிக மிக முக்கியம்.
Prayer in our personal life is also important. Prayer with our husband is also important.
தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தனி ஜெபம் செய்வது முக்கியமானது. கணவனோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது முக்கியமானது.
I found as a wife there was so much work to do in the home.
மனைவியாக இருக்கக்கூடிய நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், வீட்டில் எவ்வளவோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது.
That I pushed God many times off to a corner.
Nan anega samayangalile ella velaiyilum seidhi seidhu devane oru moolaikku thalli vidugiravulai irundirukiren.
God in his mercy like we heard in came in Eden he comes looking for us and calling us.
Anal devan nam paarthathu pole Eden thodathile vandathu pole devan nammai thedi vandu paarthu avar irakkumulavarai irukkar
and want to restore fellowship with us.
நம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை தேவனே புதுப்பித்துக் கொள்ள முடியாய் அவர் விரும்புகிறார்.
All the success in bringing up our children is depend only on him.
நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அவரையே சார்ந்திருக்கிறது.
It's only God who can bring up the children for his glory.
அவருடைய மகிமைக்காக தேவன் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும்.
Please remember that we have been married for 41 years.
ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் இருவருக்கும் திருமணமாகி 41 ஆண்டுகளாகிறது.
So we have been climbing a mountain for 41 years.
41 ஆண்டுகளாக ஒரு மலையின் மீது ஏறிக்கொண்டே இருக்கிறோம்.
So if we are little higher up than you it's not because we are better than you.
உங்களை காட்டிலும் நாங்கள் சற்று மேலாக ஏறி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்று பொருள் அல்ல.
No, I don't think so.
நான் அப்படி எண்ணுவதில்லை.
We are all the same.
நாம் எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறோம்.
But we have struggled for a few more years than you have.
ஆனால் உங்களை காட்டிலும் சற்ற அதிகமான வருஷங்கள் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம்.
So therefore we have gone a little higher, that's all.
ஆகவே சற்று உங்களை காட்டிலும் மேலாக மலையில் ஏறி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான்.
And if you keep struggling,
நீங்களும் அப்படி பிரயாசப்பட்டுக் கொண்டே இருந்தால்,
in 41 years you may go ahead of us.
41 ஆண்டுகளிலே நீங்கள் எங்களை காட்டிலும் அதிகமாக முன்னுக்கு சென்று விடுவீர்கள்.
It's very easy to look at some other couple and say, oh, that will never happen to us.
ஒரு தம்பதியரை பார்த்து இவர்களை போலலாம் நாம் இருக்க முடியாது என்று சொல்வது எளிது.
சிலருடைய
பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகளாம் அப்படி வருவார்களா என்று எண்ணுவது போல.
Don't speak those words of unbelief.
இப்படிப்பட்ட அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாதிருங்கள்.
What did I tell you?
நான் என்ன சொன்னேன்?
God is on your side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் நம் பக்கமாகவே இருக்கிறார்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you forget it,
நீங்கள் மறந்து விட்டால்,
then please write it on some cardboard or something and keep it on a wall in your house.
அதை நீங்கள் ஒரு பெரிய அட்டையில் எழுதி உங்கள் செவுட்டிலே அதை மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள்.
So that you remember it all the time.
எல்லா நேரங்களிலுமே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும்.
God is on our side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் நம் பக்கமாய் இருக்கிறார்.
That will encourage you like anything.
இது உங்களை அபரிமிதமாக உற்சாகப்படுத்தி விடும்.
Whatever problem you face in your house.
உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை சந்தித்தாலும் சரி.
See, the Bible begins with the story of a problem in a marriage.
வேதமானது எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கிறது.
And then the next chapter is a problem with the children.
அடுத்த அதிகாரம் பிள்ளைகள் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கிறது.
That is the beginning of the Bible.
இதுதான் வேதத்தின் ஆரம்பம்.
As soon as the man is created,
மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே,
first chapter is problem between husband and wife.
முதல் அதிகாரம் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை.
Problem with children is the next chapter.
அடுத்த அதிகாரம் பிள்ளைகளிடத்தில் உள்ள பிரச்சனை.
And how God can in both cases shows he's on our side.
இந்த இரண்டு நிலைகளிலுமே தேவன் நம் பக்கமா இருக்கிறார் என்பதை எப்படி அவர் காண்பிக்கிறார்?
He is there to help us.
அங்கே நமக்கு உதவி செய்ய முடியா இருக்கிறார்.
So that is a message to all of us here.
ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய செய்தி இதுதான்.
However deep you may have fallen in your family life.
நீங்கள் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு ஆழமான ஒரு குழிக்குள்ளே விழுந்தது போல இருந்தாலும்
Remember God is on your side.
தேவன் உங்கள் பக்கமா இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.
Don't get discouraged.
நீங்கள் அதிரியப்பட வேண்டாம்.
And I want to share a little bit about building fellowship with husband and wife.
கணவன் மனைவியோடு கூட ஐக்கியத்தை கட்டக்கூடிய ஒரு சில காரியங்களை பேசலாம் என்று
இருக்கிறேன். See, in India we don't have much fellowship as husband and wife.
இந்திய கலாச்சாரத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு ஐக்கியம் இருப்பதில்லை.
You have fellowship with brothers but you don't have fellowship with your wife.
மற்ற சகோதரரோடு கூட நல்ல ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் குடும்பத்திலே மனைவியோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இல்லை.
Why not?
ஏன் அப்படி இருக்க கூடாது?
Your best friend should be your wife and not some brother in the church.
உங்களுக்கு சிறந்த நண்பர் என்பவர் உங்களை மனைவியாக தான் இருக்க வேண்டும். ஒளிய சபையில் இருக்கக்கூடிய வேற ஒரு சகோதரராக இருக்க கூடாது.
Because God allowed you to become one.
தேவன் உங்களை ஒன்றாக்கும்படியாய் அனுமதித்திருக்கிறார்.
So that you might fellowship together.
நீங்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படியாக.
So the most important thing for family life is fellowship between husband and wife.
ஆகவே ஒரு குடும்பத்திற்கு முக்கியமான காரியம் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஐக்கியம்.
I don't mean praying together and reading the Bible together.
இருவரும் சேர்ந்து ஜெபிப்பதையோ இருவரும் சேர்ந்து வேதம் வாசிப்பதையோ அதை குறித்து சொல்லவில்லை.
Lot of people do that but they don't have fellowship with each other.
அநேகர் இதை செய்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இருப்பதில்லை.
Even if you don't read the Bible together,
நீங்கள் இருவரும் சேர்ந்து வேத வசனத்தை வாசிக்காவிட்டாலும்,
even if you don't pray together,
நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்காவிட்டாலும்,
have fellowship with each other,
ஒருவரோடு ஐக்கியப்படுங்கள்.
There must be a longing in your heart for that.
இதற்கென்று உள்ளத்திலே ஒரு வாஞ்சை ஆசை இருக்க வேண்டும்.
You know, just like there is a great longing in your body to be physically united to your wife.
நீங்கள் சரீர பிரகாரமாக உறவில் இணைக்கப்பட வேண்டுமே என்று உங்களுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாஞ்சை விருப்பத்தை போல
Nobody has to tell you.
யாருமே அதை சொல்ல தேவையில்லை.
Inside your body itself there's a great longing to be physically united with your wife.
சரீர பிரகாரமாக மனைவியோடு கூட இசைந்திருப்பதற்கு உள்ளிருந்தே ஒரு ஆவல் எழும்புகிறது.
Spiritually also God ask God to give you a great longing to be spiritually united with your wife.
ஆவிக்குரிய ரீதியிலேயும் மனைவியோடு கூட ஐக்கியப்படும்படியாய் ஆண்டவரே ஒரு பெரிய அவா எனக்கு தாரும் என்று கேளுங்கள்.
You must spend time talking to each other.
ஒருவரோடு பேசி பேசி நேரத்தை செலவு செய்ய வேண்டும்.
Many Indian husbands and wives they don't talk to each other much.
அநேக இந்திய கணவன்மாரும் மனைவிமார்களும் ஒருவரோடு அதிகமாய் பேசிக்கொள்வதில்லை.
In this new year
இந்த புது வருஷத்திலே
I want to encourage all of you to spend a lot of time talking to each other.
புருஷரும் மனைவியிலும் ஒருவருடன் பேசுவதில் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Otherwise we can't have fellowship.
அது உங்களுக்கு ஐக்கியத்தை கட்டி எழுப்பும்.
See if you read the song of Solomon.
சாலமோனின் உன்னத பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது
It's quite an amazing book.
மிகவும் நல்ல ஆச்சரியமான ஒரு புத்தகம்.
And even though it is a picture of Christ and the church.
கிறிஸ்துவையும் சபையும் சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும்
Even if it is a picture of Christ and the church.
கிறிஸ்துவும் சபையும் காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும் கூட
The Bible says love one another as Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல ஒருவர் நேசிங்கள் என்று வேதம் சொல்கிறது.
So even if Song of Solomon is a picture of Christ's love for the church.
உன்னத பாட்டு என்ற புத்தகமானது சபையிலே கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய அன்பை சித்தரிக்கிறதா இருந்தாலும்
Then that is an example for husbands how they should love their wives.
இங்கே கணவன் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை பார்க்கிறோம்.
And it's a wonderful to read that book and see how this husband and wife loved each other
அந்த கணவனும் மனைவியும் எப்படி ஒருவரை நேசித்தார் என்பதை இந்த புத்தகத்தில் பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது.
It's a very sad thing that in India we think husband and wife loving each other is only for the cinemas.
இந்திய நாட்டிலே துக்கமான விஷயம் என்னவென்றால் புருஷனும் மனைவியும் ஒருவர் நேசிக்கிறது சினிமாவை மட்டும்தான் என்று
எண்ணுகிறோம்.
ஏதோ அது கெட்ட காரியம் என்று எண்ணுகிறோம்.
But the Bible only tells us that husbands must love their wife.
ஆனால் புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் தான் சொல்கிறது.
And the wife must love her husband.
மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
So we don't have to be ashamed of that.
ஆகவே இதை குறித்து நாம் வெட்கப்பட தேவையில்லை.
That you have a deep love for your wife and a deep love for your husband.
உன்னுடைய கணவனுக்காக உன்னுடைய மனைவிக்காக ஆழமான ஒரு அன்பு இருப்பது நல்லது.
It is very very important.
அது மிக மிக முக்கியம்.
Only if you have that, your children will be able to grow up in a good atmosphere at home.
அது இருந்தால் மட்டுமே நல்ல சூழலிலே உங்களுடைய பிள்ளைகள் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
So can I suggest something for all of you?
உங்கள் எல்லாருக்கும் ஆலோசனை ஒன்றை சொல்லட்டுமா?
I want you to say in the next 2 weeks or so,
அடுத்த 2 வாரங்களிலே,
read the Song of Solomon.
உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசியுங்கள்.
And read it. Husbands, read it and learn how to talk to your wife.
புருஷர்களே, நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து மனைவியிடத்தில் எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
And you wives, you read it and learn how to talk to your husband.
மனைவிமார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் இதை வாசித்து புருஷனிடத்தில் எப்படி பேசுவது என்பதை இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
You never find the husband or wife talking எடா எடி and all that in Song of Solomon.
போடா போடி என்றெல்லாம் பேசுகிறதை உன்னத பாட்டிலே வாசிக்கிறீர்களா?
No, that is all our sinful culture that teaches us that.
இவைகளெல்லாம் பாவம் நிறைந்த கலாச்சாரம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
Just read Song of Solomon for 2 weeks.
2 வாரங்கள் நீங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசியுங்கள்.
Please do it for my sake.
எனக்காகவாவது செய்யுங்கள்.
Best is do it for the Lord's sake.
மேன்மையானது தேவனுக்காக செய்வது.
I'm not asking you to read it to each other. That is too much for our Indian culture.
ஒருவருக்கொருவர் வாசித்து காண்பீர்கள் என்று சொல்லவில்லை. இந்திய கலாச்சாரத்திலே அது மேலான ஒரு காரியமாக இருக்கிறது.
That you can go next step. Second standard you can do that.
இரண்டாம் வகுப்பு போகும்போது அப்படி நீங்கள் செய்யலாம்.
But first you just read it.
முதலாவது நீங்கள் நீங்களாகவே வாசியுங்கள்.
And with a prayer.
And ஜபத்தோடு கூட வாசியுங்கள்.
Dear brothers.
அருமையான சகோதரர்களே,
pray like this.
இது போல ஜெபியுங்கள்.
Lord,
ஆண்டவரே,
brother Zach has told me to read Song of Solomon.
சகோதர ஜாக் அவர்கள் உன்னத பாட்டை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்.
He is my elder brother. I'm going to listen to him.
அவருடைய மூப்பர், ஆகவே அவருக்கு செவி கொடுக்க போகிறேன்.
And I believe it will be good for me.
அது எனக்கு நல்லது என்று நான் நம்புகிறேன்.
And now Lord, as I read this book,
இப்பொழுது ஆண்டவரே இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது,
just teach me one thing.
ஒன்றை மட்டும் எனக்கு கற்றுத்தார மாட்டவர்.
Not two things.
ரெண்டு காரியங்கள் கூட இல்ல.
One thing.
ஒரு காரியம்.
Teach me how to speak to my wife.
என்னுடைய மனைவியோடு கூட எப்படி பேசுவது என்பதை எனக்கு கற்றுத்தார மாட்டவர்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Okay, that's all. Just pray that prayer.
ஆமென். அவ்வளவுதான் ஜெபம்.
இந்த ஜெபம். When you read it for next 2 weeks.
அடுத்த 2 வாரங்கள் நீங்கள் இதை வாசிக்கும்போது இப்படி ஜெபியுங்கள்.
Sisters.
சகோதரிகளே.
As your elder brother,
உங்களுடைய மூத்த சகோதரனாக,
I want to give you an exhortation.
உங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்கிறேன்.
You pray.
நீங்கள் ஜெபியுங்கள்.
And say, Lord,
ஆண்டவரே,
I have also been told by my elder brother to read Song of Solomon.
நான் அவருடைய மூப்பர் மூலமாய் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிக்க முடியாய்
சொல்லப்பட்டிருக்கிறேன். Teach me one thing.
நான் இப்பொழுது வாசிக்கும் பொழுது ஒன்றை எனக்கு கற்றுத்தாரும்.
Teach me from this book how to speak to my husband.
என்னுடைய புருஷனிடத்தில் எப்படி பேசுவது என்பதை ஆண்டவரே இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு கற்றுத்தாரும்.
That's all.
அவ்வளவுதான்.
In Jesus name, amen.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, amen.
Then read it.
அதுக்கு பிறகு வாசியுங்கள்.
I tell you, your home will become like a heaven.
நான் சொல்லட்டுமா, உன்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிடும்.
Heaven on earth.
பூமியிலே பரலோகம்.
What is it that has made our home into hell?
நம்முடைய குடும்பத்தை நரகமாக்கியது என்ன?
The way we speak to each other.
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் பேசுகிற விதம்.
We know how to speak to the stranger who comes to the door.
வீட்டு வாசலிலே வரக்கூடிய அந்நியன் இடத்துல எப்படி பேசுவது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Supposing somebody knocks at your door.
யாராவது உங்கள் வீட்டை கதவை தட்டினால்,
you don't even know who he is.
யார் என்று உங்களுக்கு தெரியாது.
How do you speak to him?
எப்படி பேசுகிறீர்கள் அந்நியன் இடத்துல?
Maybe postman.
தபால்காரர் வந்தால்,
or some other man.
அல்லது வேறு யாராவது மனிதன் வந்தால்,
how do you speak to him?
எப்படி பேசுகிறீர்கள்?
You say, "Ah, why have you come here?"
ஏய், ஏன் இங்க வந்தே?
You don't talk like that.
அப்படியே பேசுறீர்கள், அப்படி பேசுவதில்லை.
That is how you talk to your wife.
வாழ்க்கையில் நீங்கள் பார்த்ததே இல்லை, அவரிடத்தில் அவ்வளவு நன்றாக பேசுகிறீர்கள்.
Why have you come? Can I help you in some way?
அப்படியா வந்தீர்கள், ஏன் இங்கே வந்தீர்கள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா?
Why don't you talk to your wife like that?
ஏன் அப்படி மனைவியிடத்தில் பேசக்கூடாது?
Why we only talk to strangers like that?
ஏன் அந்நியர்களிடத்தில் மட்டும் அப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்?
So we all need to read the Song of Solomon.
நாம் எல்லாரும் இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை, சாலமோன் உன்னத பாட்டை வாசிக்க
வேண்டும். Learn how to talk to our wives.
மனைவியிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
And then when we talk to our wives like that,
நம்முடைய மனைவிமார்களிடத்தில் அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது,
we will start talking a little more kindly to our children also.
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கூட இன்னும் சற்று தயவாய் நாம் பேச ஆரம்பிப்போம்.
You say, Brother Zach, don't we have to be strict with our children?
சகோதர ஜாக் அவர்களே, பிள்ளைகளோடு கூட கடினமாய் கண்டிப்புள்ளவர்களா இருக்க கூடாதா?
Yes, we must be strict with our children.
ஆம், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கண்டிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும்.
But we don't have to call our children pig and dog and all these funny names.
ஏய் பன்னி, நாயே என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட தேவையில்லை.
Call them by kind names.
நல்ல தயவான பெயரை கூப்பிடுங்கள்.
Be strict.
கண்டிப்பா இருங்கள்.
But don't be rude and speak like all the people in the world.
உலகத்தாரை போல காரசாரமாய் பிள்ளைகளை பேச வேண்டாம்.
Sometimes we have to punish our children.
சில சமயத்திலே நம்முடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டியிருக்கிறது.
Yes, we have to do that. I have done that as a father.
தாப்பனா இருக்கிற நான் செய்திருக்கிறேன். நாம் செய்ய வேண்டியிருக்கிறது.
Because God punishes us.
தேவன் நம்மை சிட்சிக்கிறார்.
So we have to do that to our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டியிருக்கிறது.
We don't have to speak rudely.
ஆனால் மிகவும் கண்ணிய குறைவாக அவர்களிடத்தில் பேச தேவையில்லை.
See these words.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Ephesians
எபேசியர்
chapter Colossians chapter 4
கொலோசேயர் 4 அதிகாரம்.
What a wonderful word this is.
என்ன அற்புதமான ஒரு வசனம் இங்கே இருக்கிறது.
Let your speech Colossians 4 verse 6
கொலோசேயர் 4 அதிகாரம் 6 வசனம்.
Let your speech always be with grace, seasoned as it were with salt, so that you may know how you should respond to each person.
அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் அல்லது வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக.
See, as soon as you eat some food, immediately you know whether there is salt there or not.
ஒரு சாப்பாட்டை நீங்கள் வாயிலே வைக்க ஆரம்பித்த உடனே இதில் உப்பு இருக்கா இல்லையா என்று உங்களுக்கு தெரிந்துவிடும்.
And you know how bad the food tastes if there is no salt.
அந்த சாப்பாடு உப்பே இல்லனா அது ருசிக்க முடியுமா?
You say, ah, I don't feel like eating this. There is no salt in it.
உப்பே இல்ல, சாப்பிடவே தோணல.
It's so little salt.
சின்ன அளவு உப்புதான்.
But it makes such a difference.
ஆனால் அந்த ஆகாரத்திலே அது சேர்க்கப்படும்போது எவ்வளவு வித்தியாசம்.
And it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
When you speak,
நீங்கள் பேசும் பொழுது,
to your wife,
மனைவியிடத்திலே,
your husband,
கணவனிடத்திலே,
your children,
பிள்ளைகளிடத்திலே,
there must be that grace,
அந்த கிருபை இருக்க வேண்டும்,
which is like salt,
அது உப்பை போல உள்ள கிருபை,
that the other person must taste something,
மற்ற நபர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது உன்னை ருசிக்க வேண்டும்.
There's a kindness in my husband today.
என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தயவு இருக்கிறதே, இரக்கம் இருக்கிறதே.
There's a kindness in my way my wife is speaking to me.
என்னுடைய மனைவி என்னிடத்தில் பேசக்கூடிய விதத்திலே ஒரு தயவு இருக்கிறதே.
There's a kindness in the way my daddy and mummy are speaking to me.
என்னுடைய அப்பா அம்மா என்னிடத்தில் பேசக்கூடிய விதத்திலே ஒரு இரக்கம் இருக்கிறதே.
My brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே.
If you listen to me,
என்னை கேட்டீங்களானால்,
I tell you, your home will become like heaven.
நான் சொல்வதை கேட்டீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பமானது பரலோகமாய் மாறிவிடும்.
Let me tell you another thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறேன்.
This will not happen in one day.
ஒரே நாளிலே இது நடந்து விடாது.
Even in one year it may not take place.
ஒரு ஆண்டு ஆக ஆனாலும் கூட இது நடந்து விட முடியாது.
I did not come to this life in one year.
இந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் ஒரு ஆண்டுக்குள்ளாக வரவில்லை.
I made so many mistakes in my speech.
என்னுடைய பேச்சில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன்.
At home,
குடும்பத்திலே,
with my wife,
மனைவியிடத்திலே,
with my children,
பிள்ளைகளிடத்திலே.
But I said, Lord, I'm not going to give up.
ஆண்டவரே, நான் விட்டுவிட மாட்டேன்.
I'm going to climb this mountain.
நான் இந்த மலை மீது ஏறிக்கொண்டே இருக்க போகிறேன்.
I want to come to the place where my speech is always with grace.
என்னுடைய பேச்சிலே எப்பொழுதே கிருபை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன்.
Always people must taste in my speech some salt is there.
எப்பொழுதே இவருடைய பேச்சிலே உப்பு இருக்கிறது என்று சுருசி பார்க்க வேண்டும்.
Isn't that the word of God in your Bible?
உங்களுடைய வேதத்திலே இந்த வார்த்தை இல்லையா?
Have you read it before?
இந்த வார்த்தை இதற்கு முன்பு வாசித்திருக்கிறீர்களா?
Okay, from today let us take it seriously.
இன்றிலிருந்து இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்வோம்.
Lord,
ஆண்டவரே,
I want to take this seriously.
இதை நான் சீரியஸா எடுத்துக்கொள்ள போகிறேன்.
See, I have not given you 25 rules today.
இன்றைக்கு நான் உங்களுக்கு 25 பிரமாணங்களை கொடுக்கவில்லை.
I'm only telling you to be faithful in one area.
ஒரு பகுதியில் உன்னிலுள்ள இருங்கள் என்று தான் கேட்கிறேன்.
And that is
அது
in your speech.
உங்களுடைய பேச்சிலே.
Be careful in your speech during the whole of this year.
இந்த வருஷம் முழுவதுமாக உங்களுடைய வார்த்தைகளிலே ஜாக்கிரதையா இருங்கள்.
Say, Lord, I want there to be more grace in my speech at home.
ஆண்டவரே, குடும்பத்திலே நான் பேசும்பொழுது அதிக கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே.
With my wife, husband, children.
என்னுடைய மனைவினத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே.
That is the first step.
இதான் முதல் படி.
Because the Bible says,
வேதம் சொல்கிறது,
we can control our tongue.
நாம் நாவை அடக்கம் அறிந்திருந்தால்,
we can become perfect.
நாம் பூர்ண புருஷராக முடியும்.
And so much of evil comes through the tongue.
எவ்வளவோ தீமைகள் நாவின் மூலமாய் விளைகிறது.
And so much of good can come through the tongue.
அநேக நன்மைகள் நாவினாலே வர முடியும்.
In the Proverbs it says, wise tongue is a tree of life.
அங்கே நீதிமொழிகளை நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அறிவுள்ள நாவு ஜீவ விருட்சம்.
You can have a tree of life in your house.
உன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஞானமுள்ள ஒரு விருட்சம் இருக்க முடியும், ஜீவ விருட்சம் இருக்க முடியும்.
So let us pursue this.
ஆகவே நாம் இதை தொடர்ந்து தேடுவோம்.
And let us not accuse one another with our tongue.
நம்முடைய நாவினாலே ஒருவரை ஒரு குற்றம் சுமத்த வேண்டாம்.
Don't say you have sinned.
நீங்கள் நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல வேண்டாம்.
Don't say you have sinned.
நீ பாவம் செய்தாய் என்று சொல்ல வேண்டாம்.
Say like Job, perhaps I have sinned.
நீ பாவம் செய்தாய் என்று சொல்வதற்கு பதிலாக யோபை போல ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்லுங்கள்.
So, brothers,
ஆகிய சகோதரர்களே,
are you going to do that?
செய்ய போகிறீர்களா?
Okay.
சரி.
Sisters, you heard it, no? What they said?
சகோதரர்களே, உங்கள் வீட்டுக்காரர் உங்களுடைய கணவர் என்ன சொன்னார் கேட்டீர்களா?
I want to ask you and your brothers, listen.
ஆகிய உங்களுடைய சகோதரர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது சகோதரிகளை உங்களை கேட்கிறேன்.
Sisters, are you going to do that?
நீங்கள் இதை செய்ய போகிறீர்களா?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Next year when we have a conference,
அடுத்த ஆண்டு நாம் கான்ஃபரன்ஸ்க்கு வரும்பொழுது,
we want to have many heavenly homes.
அநேக பரலோக குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
In your home.
உங்களுடைய குடும்பம்.
That is, it will delight the heart of God so much.
அது தேவனுடைய இதயத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சியை வரப்பண்ணும்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்பாராக.
Let's pray. Heavenly Father,
பரலோக பிதாவே,
help each one of us.
எங்களை ஒவ்வொருக்கும் உதவி செய்யும்.
Especially in the area of our speech.
குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய பேச்சு என்ற பகுதியிலே,
to forgive one another.
ஒருவரை மன்னிக்க,
to ask forgiveness from one another.
மன்னிப்பை ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கேட்க,
to have faith that you are always on our side against the devil.
எப்பொழுதுமே நீர் பிசாசுக்கு விரோதமாக எங்கள் பக்கம் இருக்கிறீர் என்பதில் விசுவாசம் கொள்ளும்படியாக உதவி செய்யும்.
That you will defeat the devil in our homes.
எங்களுடைய குடும்பங்களிலே பிசாசை ஆண்டவரே நீர் தோற்கடிப்பீர்.
And even children,
பிள்ளைகள் கூட ஆண்டவரே,
who are going astray, you will bring them back.
வழிவிலகி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் திரும்ப கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்.
Have mercy upon us.
எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே.
Have mercy upon our families.
எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமுள்ளவராயிரும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.